going to turn our attention to the book of Lamentations chapter 4 verses 2. மிகவும் கஷ்டமான வார்த்தைகளாய் இருக்கிற ஒரு புத்தகம். This book was written when Israel was taken captive as prophesied by the prophet Jeremiah. So the Lord sent Israel many prophets. அநேக தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளாக அனுப்பி கர்த்தர் தனது பிள்ளைகளின் மனதை மாற்ற பார்த்து எத்தனையோ எச்சரிக்கைகள் தகப்பன் கொடுத்த பொழுதும் இஸ்ரேல் தேசம் கர்த்தரை புறக்கணித்தார்கள். அப்பொழுது they become captives and they are dispersed into the neighboring nations. The book of Lamentations was a book written during those times. இஸ்ரேல் மக்கள் படுகிற பாடுகளை பார்த்து அதை சில போயம்களாக எழுந்தது தான் Lamentations. Particularly, the book of Lamentations chapter 4 is actually a poem. The speciality of this chapter is that every verse, the first word begins with the first letter of the Hebrew alphabet. But today, we are going to look at just part of Lamentations chapter 4 verses 2. The Bible says, the precious sons of Zion, comparable to fine gold. So here, I first want to explain this particular part of the Bible, and I want to use it as a foundation. Once we get that understanding, to then move on and to see what God wants to speak to us about. Now, the context of Lamentations chapter 4 verses 2, it uses the word Zion. It's a very small string of words. The precious sons of Zion, comparable to fine gold. Now here, let's start with the word Zion. Many of us encounter this word, but what does Zion stand for? பழைய ஏற்பாடுலையும் புது ஏற்பாடுலையும் இந்த Zionை குறித்து ஒரு common thread-ஐ நீங்கள் பார்ப்பீங்க. If you focus on the Old Testament, the Bible will very clearly talk about Zion being the word which stands for God's people. இஸ்ரேலை ஜனத்தை குறிப்பதுதான் சியோனே என்ற ஒரு வார்த்தை. அந்த அர்த்தத்தை ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 14வது வசனம் அந்த அர்த்தத்தை தான் நம்மிடத்தில் விளக்கும். But when we transition into the New Testament, whilst the Old Testament says Zion signifies and stands for the nation of Israel, புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நம்ம கடந்து வரும்போது அதே வார்த்தை Zion என்ற வார்த்தை சியோன் என்ற வார்த்தை it talks about God's spiritual kingdom. Hallelujah. The same word which was applicable to the nation of Israel, when you move into the New Testament, it stands for God's spiritual kingdom. That is why in 1 Peter chapter 2 verses 6, 1 Pedro, 2வது அதிகாரம், 6வது வசனத்தில் Peter quotes Isaiah 28:16, and this is what he says. See, I lay a stone in Zion, a chosen and precious cornerstone, and the one who trusts in him will never be put to shame.
அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப் பெற்றமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது.
The Bible talks about Jesus being the cornerstone. This is very well understood by many mature Christians. Jesus is the cornerstone, and he is the cornerstone of what? He is the cornerstone of the church. And in here, in 1 Peter 2, 6, the connection is made between God's church and God's people and the word Zion. Hallelujah. So my first point I want to land with you when I say Zion today applicable to you and me, உங்களுக்கும் எனக்காகவும் இன்றைக்கு தினத்தில் Zion என்று சொல்லும் பொழுது it signifies you and I. Hallelujah. So when you go back to the book of Lamentations 4:2, அந்த இடத்தில் when the Bible says the precious sons of Zion, that phrase actually talks about you and me. Hallelujah. So when we say Zion today, that Zion signifies us, the members of the body of Christ. Now, the later part of that verse in Lamentations 4:2 says, they are comparable to fine gold. கர்த்தர் என்ன சொல்றாரு? சியோரின் குமாரர்கள் பொன்னை போல ஒப்பிடப்படுகிறார்கள். The first point I am making as a foundation from this verse is that Zion refers to a spiritual kingdom. The second point, as I brought out to you from the book of 1 Peter 2:6, Zion refers to the church of God. Next, Jesus is the cornerstone of that church, and the sons of Zion refers to you and me because we are the members of the body of Christ. Therefore, the conclusion I am coming to using these verses are, we, the children of God, God compares to fine gold. Hallelujah. So that is what is the foundation I am going to use, and we are going to try and understand when God says, Zion, you are like gold to me, what God actually means through these words. Hallelujah. Are you with me? There are 3 points I want to land with you, perhaps 2 if time doesn't permit. The first point I want to land with you is Isaiah chapter 43 verses 4. Now here the prophet Isaiah looks at the nation Israel through the voice of God. கர்த்தருடைய குரலை கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனத்தை குறித்து அவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், since you are precious and honored in my sight and because I love you, I will give people in exchange for you, nations in exchange for your life.
நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்களையும் கொடுப்பேன்.
What is God saying? He is giving people in exchange for our life. Now many of you might not have looked at this verse. It is a familiar verse. இது எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம். One of the very familiar parts of the Bible that many of us perhaps even know by heart is John 3:16. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever shall believes in him shall have eternal life and not perish. This verse, when you look at it through the lens of Isaiah 43:4, we see that Jesus was the person that the prophet Isaiah was telling the nation Israel that I will give people in your stead. When the Lord looked at his people and said, I will give people instead of you for your life, for the exchange of your life, I will give people. When the New Testament comes, God sends his own son for our sake. Hallelujah. So therefore, the point I'm landing to you is when God calls us gold, one thing is certain, that God looks at us as being precious to him. நம்ம கர்த்தருடைய கண்களில் precious ஆகி இருக்கிறோமா? God makes the promise in Isaiah 43 and God fulfills that promise in John 3:16. When you look in Corinthians, 2 Corinthians 5:21, the book of 2 Corinthians 5:21, the Bible says, for he hath made him to be sin for us who knew no sin, that we might be made righteous in God. Hallelujah. For he had made him, the Bible is talking about Jesus Christ, becoming sin, so that the person who did not know sin was made sin for us. This is actually called as atonement. The point is, because God loves you so much, because God is so interested in you, God is saying, I will give you things in exchange. The Bible says that he gave his only begotten son in exchange for our life. Here is my point. The point I'm laboring is that God considers you and I, உங்களை என்னையும் பொக்கிஷமாய கர்த்தர் எண்ணுவதன் நிமித்தமாக அவருடைய ஜீவனையே நமக்காக கர்த்தர் கொடுத்தார். Hallelujah. In Isaiah 62:3, the Bible says, you will be a crown of splendor in the Lord's hand, a royal diadem in the hand of God.
நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய்.
The Bible is saying, the Lord is looking at his people and saying, my son, my daughter, you will be a crown of splendor in my hand, a royal diadem in the hand of God. Hallelujah. Here again is the point of view of us being precious to God. Now, what is a diadem? Diadem endra enna endru nama paathona, it is not a scepter. Oru rajavo oru raniyo singhasanathil amandirukkum bolude valadhu kaiyila, in his right, in their right hand they hold on to a scepter. A scepter is a rod, but a diadem is not a rod. A diadem, if you look at the meaning of a diadem, adhu vandu oru kreedama. Andha kreedathile pala pokkishamana karkal அடங்கின ஒரு கீடமாய் இருக்குமா? டைடம் இஸ் அ க்ரௌன் ஆர் அ டியரா ஆர் அ ஹெட் பேண்ட் மேட் பை மெனி ப்ரெஷியஸ் திங்ஸ். ஹல்லேலூயா. நவ் த யூனிக் திங் அபவுட் திஸ் வேர்ஸ், இஃப் யூ ஹேவன் ஸ்பாட்டட் இட் பிஃபோர், த லார்ட் சேஸ் யூ ஆர் அ க்ரௌன் இன் மை ஹேண்ட். யூஷுவலி வேர் டஸ் அ க்ரௌன் செட்? ஒரு கிரீடம்னா ஒரு ராஜாவுக்கு அந்த கிரீடம் எங்கே இருக்கும்? தலை மேலே தான் போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, திஸ் டைடம் இஸ் இன் இஸ் ஹேண்ட். ஏன் கர்த்தர் இந்த கிரீடத்தை, this precious diadem, why is it in the hand of God? However, if you consider that verse, because when we read the Bible, as I often say, it is not the quantity that matters, it is the quality that matters. What do I mean by that? நம்ம வசனங்களை படிக்கும் பொழுது எத்தனை வசனங்கள் படித்தோமோ அது முக்கியம் இல்லை. ஒரு வசனத்தை நம்ம படித்தோம்னா அந்த வசனத்தில் இப்போ எழுதப்பட்டிருக்கிற உண்மைகளையும் சத்தியங்களும் ஒரு வசனத்தை நம்ம புரிந்து கொண்டாலே அது நம்மிடத்தில் கர்த்தரிடத்திலிருந்து பல விஷயங்களை நமக்காய் அது தெரிவிக்கும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் அ சிங்கிள் வேர்ஸ் இன் தி பைபிள், when you read it thoroughly, will bring out so much of truth that is embedded in there. And that is why in our church you will see many a times we just will pick up one verse, and sometimes just half of the verse, we will spend the whole sermon explaining that. So here is a verse where we are all very happy to be called the crown in God's hand. கர்த்தரோட கையில் இருக்கிற ஒரு கிரீடம் என்று அவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்ம மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதில் ஒரு விஷயத்தில் அவர் சொல்கிறாரு, என் கரத்தில் இருக்கிற ஒரு க்ரௌன் என்று. ஆண்டவர் ஏன் அந்த க்ரௌனை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார்? Why isn't he wearing the crown on his head? Let's look at that. The first point I want to land with you is, the crown is made up of many precious stone. Pala vilayerapatra muttukalaliyum karkalaliyum adanganadhu da in the diadem. What that actually signifies, it signifies you and me. When God is a king, God is ruling a nation. Which nation is God ruling? He is ruling the nation of his believers. Thannudaiya seedargalodiya ora desamaga aalugiravar dan kartar. Hallelujah. He is the king over all of us. So when God places a crown on his head, the crown is composed of all these precious stones. வெளியேறப்பட்ட இந்த கற்களும் இந்த முத்துக்களும்லாம் யாரை சிக்னிஃபை பண்ணதுன்னா, இட் சிக்னிஃபைஸ் யூ அண்ட் அஸ். யூ அண்ட் அஸ் ஐ ஆர் ஈச் ஆஃப் தோஸ் ப்ரெஷஸ் லிட்டில் ஸ்டோன்ஸ் தட் அடோன் த க்ரௌன் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் தட் க்ரௌன் இஸ் பிளேஸ்ட் அப்பான் ஹிஸ் ஹெட் ஃபார் ஹிம் டு பி த கிங் ஆர் கிங். ஹல்லேலூயா. ஆம் ஐ மேக்கிங் சென்ஸ்? ஸோ ஹியர் இஸ் மை பாயிண்ட். வென் காட் சேஸ் யூ ஆர் லைக் கோல்ட், and when God says, because gold is precious, we understand that God is saying we are precious, there is something in us that God expects, and that is that each of us play a part of being a precious stone in the crown of God. Hallelujah. கர்த்தருடைய டைடமில் ஒவ்வொருவருக்கும், நம்மிடத்தில் இருக்க ஒவ்வொருவரும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹேவ் அ ரோல் டு பிளே. சம் ஸ்டோன்ஸ் ஆர் ரியலி பிக் அண்ட் ப்ரெஷஸ், லஸ்ட்ரஸ், அது பிரதிபலிக்கிற கற்களாக இருக்கும். சில கற்கள் ஆர்டினரி கற்களாக இருக்கும், அதை பார்க்கறதுக்கு இட் மே நாட் பி வெரி ஸ்பெக்டாகுலர் அஸ் அதர்ஸ். பட் த பாயிண்ட் இஸ், இன் த க்ரௌன் ஆர் த டைடம் தட் காட் ஹேஸ், every one of us are the ones who adorn that crown. Hallelujah. So we have to come together, in not individually. Nam edathila sila sami inda vishayatha nam paarthona, when the Bible talks about us, namle tanithu kartar pesum bolude we are very happy. Oh, we say, oh, God loves me, God is concerned about me, God cares for me, God will bless me. Many a times when we look at the Bible and we look at the truth, many a times it is all about us singular. But when you properly understand God's context, you are part of God's family. Now, ellarium oru thanippatta nabara kartar paarkamal namma ellarium oru kudumbamaga kartar paarkirar. Hallelujah. So if you are a family and you are part of the nation that Christ our king will rule over, then you and I have to be a precious stone in the crown of the Lord Jesus Christ. Hallelujah. So how is it we become precious stones to be part of God's crown? How does that happen? It's a pretty obvious question that I'm asking. It has got an obvious answer. God expects us to live our lives in such a way that we radiate, we shine like bright and precious stones. We become people who are precious to others. We become people who are blessings to others. People consider us precious in their lives. We live our lives in such a way that God is so pleased with us that he will take and say, my son, my daughter, you are really precious to me. You are part of my diadem. Hallelujah. This is what God expects from you. Now, why is that crown in God's hand? My brothers and sisters in Christ, Christ came to this world. Christ died in this world for our sins. He rose up. And before he went, he says, the angels say, when they look at the Lord going up, he says, this Jesus, the Son of the Lord, who you see going up into heaven, will come back the same way one day. And the return, which the book of Revelation 19 says, when he comes back as the king. It is when he is the king that he comes back, that he takes this crown and he puts it on his head. Hallelujah. Now he's collecting all the precious things. அவருடைய பிள்ளைகளை, பொக்கிஷமான பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவராய் அவர் இணைத்து அவருடைய கிரீடத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாராம். That is why the crown is in his hand. Because he's looking and say, that my son, my daughter, they live their life in such a pleasing way. Oh, he is precious to me. I will take that person and put them in my crown. This is a time when we are all living our lives to become those precious stones in the diadem of our Lord Savior Jesus. Christ. That is why the crown is in his hand. He is taking every one of the precious natures of ourselves and he is putting it in that crown. There will come a time in the book of Revelations when the God comes back in his glory. At that time he will come back as a king and this precious crown will be on his head. So when God calls you gold, when he says Sionan Kumarai ponnai pola avara compare pannum polude, the nature of gold is that it is precious. Thangam enbadhu oru precious ana metal thane, and that precious, there are two parts to it. I explained, one is God looks at you as being precious, second, there are certain things you do to become precious and be embedded in the diadem of God. Hallelujah. How many of you are living your life, your Christian life today, with meaning and purpose? Not a Christian life which is just focused on yourself. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை என்று ஃபோக்கஸ் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக நான் பிரதிபலிக்க வேண்டும். இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை ஒரு காரியத்தை குறித்து இந்த தேசத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்து வந்தார். கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில் என்னவென்று எனக்கு தெளிவை தராங்க சுவாமி, நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐ வாண்ட் டு பி பிளீசிங் டு யூ, ஐ வாண்ட் டு டூ யுவர் வில் லார்ட், ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் யுவர் பர்பஸ் என்று எத்தனை பேர் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை இதோ இந்த முறையில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் அ சீரியஸ் க்வெஸ்டன் தட் ஐ எம் ஆஸ்கிங் யூ டுடே. இட் இஸ் நாட் அ லைட் க்வெஸ்டன் தட் யூ ப்ராபப்ளி ஹியர் அண்ட் இட் ஃப்ளைஸ் ஓவர் யுவர் ஹெட். வாட் ஐ எம் லேண்டிங் டு யூ is a very important Christian. God is concerned about you. God is concerned about the purpose he has in your life. God has brought you to a level, given you all those experiences in your life to know who he is. He's brought you to that level of fruition because you are precious. He died for you on the cross of Calvary. Our Christian lives is not all about living for ourselves. நம்மளோட குடும்பங்களுக்காகவும் தனிப்பட்ட நபர்களாகவும் எனக்கு மட்டும்தான் ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே அப்படின்னு வாழாமல் நம்மளோட வாழ்க்கையின் ப்ரையாரிட்டியே கர்த்தருடைய திட்டங்களை நம் வாழ்க்கையை நிறைவேற்றுவது தான். ஹல்லேலூயா. த நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோல்ட் இஸ் கோல்ட் நெவர் லூசஸ் இஸ் வேல்யூ. ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ நோ அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்ட், வென் யூ இன்வெஸ்ட் இன் கோல்ட், த ப்ரைஸ் ஆஃப் கோல்ட் ஃப்ளக்சுவேட்ஸ். தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாள் தங்கத்துடைய வேல்யூ மதிப்பு வந்து உயரமாக இருக்கும், இன்னொரு நாள் குறைவாக இருக்கும். பட் வென் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் கோல்ட், ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஆர் ட்ராக்கிங் த ப்ரைஸ் ஆஃப் கோல்ட், அ கப்பல் ஆஃப் வீக்ஸ் அகோ இட் ரீச் 1,900 pounds பர் அவுன்ஸ், த ஹையஸ்ட் தட் கோல்ட் ஹஸ் எவர் பீன். த பாயிண்ட் ஐ மேக்கிங் இஸ் years come and years go, நாட்கள் வரும் வருடங்கள் போகும், தங்கம் அதோடைய மதிப்பை என்றைக்குமே இழந்து போகாதான். ஹல்லேலூயா. So when God calls you and says the sons of Zion are like gold, an implication to us is that we never lose our value. Hallelujah. We never lose our value. What value God has assigned to us the day we were born, the same value God holds till the day we die and leave this world, in the last day of our life. Hallelujah. Our value never diminishes. Our value is steady because God said so. Here is a verse in the book of Matthew chapter 6:26. மத்தேயு புத்தகம் 6:26 எழுதப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இல்ல, இது கர்த்தரே சொன்ன வார்த்தை. இதுல அந்த வார்த்தைகளை பாருங்க, அவர் சொல்றாரு, Look at the birds of the air, for they neither sow nor reap nor gather in barns, yet your heavenly father feeds them. Are you not much more value than they? Do you see the word value used there?
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தீர்கள் அல்லவா?
The God who called us gold, he compared us to gold. The Lord is saying, why are you troubled and worried? Even the birds of the air I feed, even the lilies in the field I clothe, you are much more valuable to me than that. My brothers and sisters in Christ, if you've accepted the Lord Jesus Christ, your value never changes. God will never change his value assigned to you. But many times in our life, we find that people would have called us worthless. நம்மளை மனிதர்களை பார்த்து சொல்லுவோம், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, you are not worth anything. Perhaps it could be a relative, it could be a friend. அநேக முறை மனிதர்களை நம்மளை பார்த்து இவனுக்கு எந்த மதிப்புமே இல்லைன்னு சொன்ன நாட்கள் உண்டு தானே. தமிழ் நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் தமிழ் வாதியார் என்னை பார்த்து அதுதான் சொல்வார், நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஏன்னா தமிழில் நான் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து அந்த லா லா நா நாலாம் எனக்கு தெரியாது, நான் மாற்றி மாற்றி தான் அதை எழுதுவேன். ஸ்கூலில் அடி வாங்கினது வந்து தமிழ் மாஸ்டர்கிட்ட இருந்தால் நான் அடி வாங்குவேன், அவ்வளோ அடி வாங்கி பயந்து நான் ஃப்ரெஞ்சு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹேட்டட் தமிழ் ஸோ மச் தட் ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஃப்ரெஞ்ச். அண்ட் ஹியர் இஸ் ஐ டோன்ட் நோ த லார்ட் வில் கால் மீ ஒன் டே டு ஸ்டாண்ட் அண்ட் அட்டெம்ப்ட் டு ப்ரீச் இன் தமிழ். வாட் இஸ் த பாயிண்ட் ஐ மேக்கிங்? பீப்புள் வில் கால் அஸ் வேர்த்லெஸ். பீப்புள் சே திஸ் அ யூஸ்லெஸ் ஃபெல்லோ, ஹீ நோஸ் நத்திங். இந்த மனித வைத்து என்ன செய்ய போகிறாங்க? நான் அநேக நேரங்களில் மக்கள் நம்மளை பார்த்து புண்படுகிற வார்த்தைகள் நம்மிடத்தில் சொல்லிவிடுவாங்க. The point I'm making to you is every time you hear these words which belittle you, ungalai kaalile iluthu keela podugira vaarthagala neenga kekkum poludhu, I want you to remember the book of Lamentations chapter 4 verse 2. You should say, my daddy has said, I am God's child and I am my father compares me with gold. என்னோட மதிப்பு என்றைக்குமே குறைந்து போவதில்ல. ஹாலலூயா. நோ மேட்டர் ஹூ சேஸ், மனிதனோட வார்த்தைகளை வைத்து உங்களோட மதிப்பு குறைந்து நீங்கள் நினைச்சே பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை பொக்கிஷமாக வச்சிருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு பொக்கிஷமானவள், உங்களுக்காக நான் உயிரையே நான் கொடுத்தேன். ஹூ இஸ் மேன் டு சே தட் யூ ஆர் வேர்த்லெஸ்? வாட் டஸ் கோல்ட் டூ? Gold never loses its value. உங்களோட மதிப்பு என்றைக்குமே குறைந்து போவதில்லை. You are not worthless. You are priceless. That is what the Bible says. The Bible says you are infinitely valuable to God. Hallelujah. My brothers and sisters in Christ, perhaps your circumstances, perhaps people's voices, perhaps situations in your life that you have lived have pulled you down and says, யூ ஆர் வேர்த்லெஸ், உனக்கு எந்த மதிப்புமே கிடையாது, எதுக்குமே பிரயோஜனம் பண்ணாத, நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். தேர் ஆர் சர்டன் வேர்ட்ஸ் தட் கம் அவுட் ஆஃப் அ மென் தட் டிஸ்ட்ராய்ஸ் ஆர் லைஃப். அதை பல நாட்களாக பாரமாக சுமந்து நம்ம சொல்லுவோம், என்னை பார்த்து இப்படி ஒருவர் சொல்லிவிட்டாங்க, என் வேலை ஸ்தலங்களை இப்படி என்னை பார்த்து சொல்லலாம். மெனி ஆஃப் அஸ் ஹவ் கேரிட் சச் ஹர்ட் இன் ஆர் ஹார்ட். வி கேரி தட் ஹர்ட் இன் ஆர் ஹார்ட் பிகாஸ் ஓ இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு. In all of those situations, I want you to remember one thing. You will always be precious to God. You are priceless before God. Hallelujah. Don't forget that, my brothers and sisters. And finally, there is another character of gold which I want to draw your attention to. There is a character of gold that particularly women will like, which is gold shines. In the book of Matthew chapter 5 verse 16, the Bible says, in the same way, let your light so shine before others that people may see your good deeds and glorify your Father in heaven.
இவ்விதமாய் மனுஷன் உங்களை நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது.
Here again is a very popular part of the Bible. The Bible, this is a unique thing. The Bible says Jesus is the light of the world, but the Bible also says that we are the light of the world, right? We all know this. But here, I want to draw your attention. இந்த வசனத்துக்குள்ளாக உங்களுடைய கவனத்தை நான் இழுக்க விரும்புகிறேன். எந்த கவனத்தை விரும்புகிறேன்னா, you are the light of the world என்று. See, God describes his people in many different ways. But when you really understand, அதை நல்ல ஆழமாய் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மை வர்ணிக்கும் பொழுது அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டனன்ஸ் இருக்கும். There will be a common thread. God just doesn't use random words. நம்ம யாராச்சும் ஃபோன் பண்ணி அவங்கள ஏற்றி விடணும்னா நம்ம நன்மோலாம் நம்ம சொல்லுவோம் தானே, ஐயோ நீங்களும் அருமையாக பாருங்க பிரதர் அப்படின்னு என்ன காலிலாம் இழுத்து விடுவீங்களா, அது மாதிரி சொல்கிறேன். அதில் வார்த்தைகள்லாம் அப்போ வாயில் வர வார்த்தைலாம் வச்சு நம்ம ஒருத்தரை வந்து நம்ம ஏற்றி விடுவோம். But here, God doesn't do that. Whenever God describes his children, every word that God uses to describe his children are solid foundational words. And when God says, you are like gold to me, O Zion, one of the expectations is gold should shine. It should have a luster. And then when you compare it with Matthew 5:16, the Bible says, you are the light of this world. In the same way, let your light so shine before men that they may see your shining and do what? பரலோகத்தில் இருக்க தகப்பனுடைய நாமத்தை அவங்க துதிக்கட்டும். Through the way you shine as gold, the Bible says, people should see you shining and not say, நீங்க பயங்கரமான ஆள் பிரதர் சொல்லக்கூடாது. கர்த்தாவே, உங்களுடைய கிரிகளை இந்த மனிதனை நான் காண்கிறேன் என்று தகப்பனுடைய நாமத்தை அவங்க உயர்த்தணுமா? ஹாலலூயா. த கோல் சுட் சோ ஷைன் தட் பீப்புள் சுட் ரெக்கக்னைஸ் அண்ட் சீ தட் சம்திங் அபவுட் திஸ் பர்சன். இந்த நபரை குறித்து ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அறியாத ஒரு காரியம் இருக்குது. தகப்பனே, உங்கள் நாமத்தில் நிற்கிற இந்த மனிதன் இடத்துல உங்களுடைய காரியங்களை நான் காண்கிறேன் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பிறர் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆன்மா ஹலலூயா. ஸோ வென் யூ கோ ஹோம் அண்ட் சே, ஆ எனக்கு என்ன ஆண்டவர் தங்கம்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை திட்டுறீங்களே, லுக் அட் யூ பெட்டர் ஆஃப் அண்ட் சே, என்னை ஒன்றுமே இல்லை ப்ரோஜனலாக வந்து என்னை திட்டுறீங்களே, ஆண்டவரே என்னை தங்கம்னு சொல்லியிருக்கிறார், என் தங்கமே அப்படின்னு சொல்லிடுறார், நீ என்ன என்னை திட்டுறது அப்படின்னு சொல்கிற நல்லது. வி லைக் தட் காட் கால்ஸ் அஸ் கோல்ட், பட் தெர் ஆர் சர்டன் கேரக்டர்ஸ் ஆஃப் த கோல்ட் தட் வி ஹாவ் டு எக்ஸிபிட், அண்ட் ஒன் இஸ் த கோல்ட் ஹேஸ் டு ஷைன் பிஃபோர் அதர் பீப்புள். நகை கடையில் வந்து தங்கம் வாங்க போனீங்கன்னா ஒரு ட்ரே எடுத்து கையில் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒரு ஜிம்மிக்கியோ ஒரு மோதிரமோ வாங்கணுன்னா கண்ணாடியில் இருக்கிற நம்ம காமிக்கணும், அது எனக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ட்ரே தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. வென் யூ கோ டு பை கோல்ட் அண்ட் வென் தே கிவ் யூ தட் ட்ரே வித் ஆல் த ஜுவல்ஸ் இன் தட் ட்ரே, தெர் இஸ் சம்திங் பெக்யூலியர் வித் தட் ட்ரே. ஹூ ரிமெம்பர்ஸ் வாட் இஸ் பெக்யூலியர் வித் தட் ட்ரே? அந்த ட்ரேயில் ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கும், தர் சம்திங் வெரி காமன் அபவுட் தட் ட்ரே. யோசிச்சு சொல்லுங்களேன், டார்க் இன் கலர், இட் வில் பி டார்க் இன் கலர், நீங்கள் சொல்லுங்கள், வெல்வெட்டாக இருக்கும், அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த டார்க்காக இருக்கும். ஏன்னா தங்கம் வந்து இருளான இடத்துல தான் அது வந்து ஜொலிக்குமா, இட்ஸ் இட்ஸ் லஸ்டர் அண்ட் ப்ரில்லியன்ஸ் கம்ஸ் அவுட் ஒன்லி இன் அ டார்க் பேக்ரவுண்ட். ஸோ த பாயிண்ட் ஐ எம் மேக்கிங் டு யூ இஸ் திஸ், when we are the children of God, when God calls us his gold, like Zion you are like gold, one of the expectations is that we shine. And where we should be shining, oh, not only amongst the believers, oh in the brother enak theriyum in the church enak theriyum na pona in the church ku dhan povan in the church illa na na varamaten. See, many times one of the fundamental flaws that we as Christians do is draw a dividing line between us and those around us, and we kind of take ourselves aloof. We say we are different to these people. Yes, you are different, you are called to be different from the world, but my point is most of the time the place that God wants you to shine is amongst those people. Hallelujah. God doesn't call you to be separate from them. Yes, do not mingle with them and follow what they do, but God wants you to be operating in their midst. Just like the salesman gives you a tray which is a dark background and you as a gold, you shine in that, God wants you to shine amongst the darkness in this world. Hallelujah. Where do you see darkness today, my brothers and sisters in Christ? You don't have to go far. Just open your eyes and look around you. There is darkness. That sister puts on a show. This brother puts on a show. They are really not with God, and we keep them at arm's length. That is not what we have called to do. We have called to set an example of how we live our lives, that even that person who is putting on a show will see your good things and they will glorify your Father in heaven. Hallelujah. We are supposed to do good things amongst people. We are supposed to shine, and we can only shine where there is darkness. Hallelujah. My brothers and sisters in Christ, we started from the book of Lamentations chapter 4 verses 2. A whole verse, but we just took half of that verse and we lifted the fact that God compares us to gold. Because we are his sons, because we are the sons of Zion, God compares us to gold. And using that phrase, which is in the Old Testament, we exploded and said, what does it mean? Gold is precious to the Lord. You are precious. And there are certain things that you do that you become precious in the eyes of God. Hallelujah. Secondly, we saw that gold shines, and gold shines in darkness. When God calls us gold, he expects us to shine in the darkness. And the second point we saw is gold never ever loses its value. Hallelujah. ஒரு பொழுதும் உங்களுடைய மதிப்பு இழந்து போவதில்லை. Hallelujah. If you take something away from church this afternoon, this is what I would like you to take. Number one, you are precious in God's eyes. கர்த்தருடைய கண்களினை வெளியேறப்பற்றவராய் நீ காணப்படுகிறாய். உன்னை வைத்து கர்த்தர் பல காரியங்களை செய்ய கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். யூ ஆர் ப்ரெஷியஸ் பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு யூஸ் யூ டு டூ மெனி திங்ஸ் இன் பீப்புள்ஸ் லைஃப். தட் இஸ் வாட் த புக் ஆஃப் 1 பீட்டர் 2:9 சேஸ். பட் யூ ஆர் அ சோசன் பீப்புள், அ ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், அ ஹோலி நேஷன், காட்ஸ் ஸ்பெஷல் பொசஷன். யூ சி வாட் தட் வேர்ட் நவ் மீன்ஸ்? You are a royal priesthood. You are God's special possession. Why? So that you may declare the praises of him who called you out of darkness into his wondrous light. Hallelujah. Am I making sense? You see how that verse comes together when you look at it through the lens of Lamentations 4:2? You are precious to God. God loves and desires you for his purpose. Every one of you, my brothers and sisters,